அன்பர்கள் அன்பருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. மார்ச் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் நடந்து முடிந்திருக்கும் மேல் மற்றும் தென்மாகாண சபைகளுக்கான தேர்தல்களில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மீண்டும் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றியிருந்தாலும் அதன் வாக்கு விகிதமும் கைப்பற்றியிருக்கும் இடங்களும் குறைந்திருப்பது ஏன் என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
ஆட்சியில் இருக்கும் அரசாங்கங்கள் தொடர்ந்து இருந்து வரைக்கும் வடமை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கிட்டத்தட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணியா இருந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இப்ப ஐக்கிய சுதந்திர முன்னணி இந்த ஆட்சி கிட்டத்தட்ட இப்ப 20 வருஷமா இருந்து வருகிறது. அப்ப படிப்படியா வீழ்ச்சி அடைகிற இது வரக்கூடிய சாத்தியம் இருக்கும்.
காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்றிருந்த பயணிகளின் உருவக்காரர்கள் சிலர் சீனாவிலிருந்து மலேசியா வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக நாகரிக கோமாளிகள், தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வளர்ந்த வரலாறு குறித்த சிறப்பு பெட்டகத் தொடரின் முதல் பகுதி ஆகியவற்றை கேட்கலாம். பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது குமார் ராமலிங்கம் மற்றும் எல் ஆர் ஜெகதீசன்.
சார்பற்ற மற்றும் கூட்டாட்சி நடைபெறும் யுக்ரைன் அமைய வேண்டுமென்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜய் லவ்ரோவ் நிபந்தனை விதித்துள்ளார். இவ்வாறான யுக்ரைன் அமைவதற்கு தேவையான அரசியலமைப்பை யுக்ரைன் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரியை சந்திக்கும்போது அவர் இது குறித்த திட்டங்களை தெரிவிப்பார் என்று கூறப்படுகின்றது. அதேபோல யுக்ரைன் எல்லைக்கு அருகே ரஷ்யா படைகளை குவித்து வருவது குறித்தும் அமெரிக்க மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை செயலர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிபர்களின் தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.
காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் நடவடிக்கையில் ஞாயிற்றுக்கிழமைக்கான தேடும் பணி முடிவடைந்திருந்தாலும் விமானத்துடன் தொடர்புடைய பொருள் எதுவும் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. மற்றவர்களால் கைவிடப்பட்ட மீன்பிடி உபகரணங்களைத்தான் இதுவரையில் அந்த பகுதியில் விமானத்தின் சிதிலங்களை தேடி வரும் கப்பல்கள் சேகரித்திருக்கின்றன. முன்னதாக காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்றிருந்த சீனர்களின் உறவுக்காரர்கள் சுமார் 30 பேர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்று விமானம் சம்பந்தமான விடைகள் வெளிவர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். விமானத்திற்கு என்ன ஆனது என்கிற உண்மை தெரிய வேண்டும் என்றும் அதற்கான ஆதாரங்கள் காண்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூறும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளோடு அந்த அலுவலகம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள்.
பிரேசிலில் இந்த ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை போட்டி நடைபெறவுள்ள நிலையில் ரியோடினோ ஜெனிரோ சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே இருக்கின்ற நகரம் ஒன்றில் இருக்கும் போதைப் பொருள் விற்பனை கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்காக கவச வாகனங்களுடன் பிரேசில் பாதுகாப்பு படையினர் அங்கு சென்றிருக்கின்றனர். பறந்து விரிந்திருக்கின்ற மரே ஃபெரலா மாவட்டத்தில் 120,000 அதிகமானவர்கள் வசிக்கின்றனர். அதிகாலை நேரத்திலேயே இந்த இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்திருக்கின்றனர். அடுத்த ஒரு சில நாட்களில் 1,000 அதிகமான துருப்புகள் இந்த பகுதிக்கு சென்று போதைப் பொருள் விற்பனை கும்பல்களை விரட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. ரியோவில் மிகவும் ஆபத்தான போதைப் பொருள் வியாபாரம் நடைபெறும் இடமாக மரே ஃபெரலா இருக்கின்றது. மற்ற இடங்களிலிருந்து வெளியேற்றப்படும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இங்கே ஒன்றிவிடுகின்றனர்.
பிரான்ஸ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான 2 கட்ட வாக்குப்பதிவில் மக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். நாட்டை ஆளும் சோசியலிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் பரவலான தோல்வியை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர வலதுசாரி தேசிய முன்னணி கட்சி சென்ற வாரம் நடந்த முதல் கட்ட வாக்குப்பதிவில் கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்கிறது. தேசிய முன்னணி கட்சி இந்த தேர்தலில் 15 ஊர்களின் நகர மன்றங்களை கைப்பற்றும் என்று கருதப்படுகிறது. ஸ்திராஸ்பூர்க், துலூஸ் போன்ற முக்கிய ஊர்களிலும் கூட சோசியலிஸ்ட் கட்சி தோற்கலாம் என்கிற நிலை உருவாகியிருக்கிறது. தலைநகர் பாரிஸில் கூட மைய நீரோட்ட வலதுசாரிகளிடமிருந்து சோசியலிச கட்சி கடுமையாக போட்டியை சந்திக்கிறது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டமும் வரிச்சுமையும் அதிகரித்து வருவதனால் ஆளும் கட்சி மீது வாக்காளர்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள்.
துருக்கி பிரதமர் ரசப் தாயிப் எர்டோகனின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய உள்ளாட்சித் தேர்தல் துருக்கியில் இடம்பெற்று வருகின்றது. வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. 10 காலமாக ஆட்சி புரிந்து வரும் துருக்கி பிரதமருக்கு எதிராக கடந்த ஓராண்டாகவே துருக்கியில் ஏராளமான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளே துருக்கி பிரதமரின் அரசாங்கத்திற்கு எதிராக அதிகமாக முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் குற்றச்சாட்டுகளை பிரதமரின் ஆதரவாளர்கள் மறுத்து வருகின்றனர். தேர்தலில் 41% அதிகமான வாக்குகளை பெறுவோம் என்று பிரதமரின் AKP கட்சியினர் நம்புகின்றனர். குறிப்பாக இஸ்தான்புல் மேயர் பதவி மீது இவர்கள் கண்களை வைத்துள்ளனர். பதற்றம் அதிகமாக இருக்கும் நிலையில் தேர்தல் தொடர்பான வன்முறையில் தென்கிழக்கில் இதுவரையில் 8 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடந்து முடிந்திருக்கும் மேல் மற்றும் தென்மாகாண சபைகளுக்கான தேர்தல்களில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மீண்டும் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் பிபிசி செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நடைபெற்று முடிந்த மேல்மாகாணம் மற்றும் தென்மாகாண சபை தேர்தல் முடிவுகளின்படி ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இருப்பினும் 2009 ஆண்டு மாகாண சபை தேர்தலில் பெற்றிருந்த உறுப்பினர்களை விட இம்முறை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எதிர்பாராத வீழ்ச்சியும் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளதாகவே தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மேல்மாகாண சபைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் 56 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 28. ஜனநாயக கட்சி சார்பில் 9 பேரும், ஜேபிபி சார்பில் 6 பேரும், ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பில் 2 பேரும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் 2 பேரும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் என்ற எண்ணிக்கையில் ஏனைய கட்சிகள் சார்பிலும் உறுப்பினர்கள் மேல்மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். 2009 ஆண்டு மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பெற்றிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 68, ஆனால் இம்முறை 56 வீழ்ச்சியடைந்துள்ளது. அந்த தேர்தலில் 30 உறுப்பினர்களை பெற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் இம்முறை 28 குறைந்துள்ளது. அதே நேரம் ஜேபிபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3-6 இம்முறை அதிகரித்துள்ளது. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் 2 பேரும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் தனித்து போட்டியிட்ட மற்றொரு பங்காளி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஒருவர் கூட தெரிவு செய்யப்படாத நிலையில் அக்கட்சிக்கு படுதோல்வி ஏற்பட்டுள்ளது. காலி, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களை உள்ளடக்கிய தென்மாகாண சபை தேர்தல் முடிவுகளின்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் 33 பேரும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 14 பேரும், ஜேபிபி சார்பில் 5 பேரும், ஜனநாயக கட்சி சார்பில் 3 பேரும் என்ற எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். 2009 ஆண்டு மாகாண சபை தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிடும்போது ஆளும் ஐக்கிய மக்கள் முன்னணி சார்பில் தெரிவான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 38, இம்முறை 33 வீழ்ச்சி கண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாத போதிலும் ஜேபிபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3-6 அதிகரித்துள்ளதாகவே இம்மாகாண சபை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. பொதுவாக இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு எதிர்பாராத முடிவாக தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாகவே அவதானிகள் கருதுகின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்தும் 2வது நிலையிலே உள்ளது. ஜேவிபியின் ஆதரவு சற்று அதிகரித்துள்ளதை காட்டினாலும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சகா தலைமையிலான ஜனநாயக கட்சி இலங்கை அரசியலில் 3வது சக்தியாக வருவதற்குரிய வாய்ப்புகள் தென்படுவதாகவே இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாகவும் அவதானிகள் கருதுகின்றார்கள்.
பிபிசி செய்தியாளர் உதயகுமார். இந்த தேர்தல்களில் இலங்கையில் மேல் மற்றும் தென்மாகாண சபைகளின் ஆட்சி அதிகாரங்களை ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மீண்டும் கைப்பற்றியிருந்தாலும் அதன் வாக்கு விகிதமும் கைப்பற்றியிருக்கும் இடங்களும் குறைந்திருப்பது ஏன் என்பது குறித்து தினக்குரல் நாளிதழின் செய்தி ஆசிரியர் KRP ஹரன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பொருளாதார பிரச்சனைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி ஆளுங்கட்சியில் இருக்கிற வாக்குகள் கடைசமான காலத்தில் குறைவடைந்து வர்றது வளமையானது தானே, வளமையான இதன்னும் சொல்லலாம். என்றால் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கங்கள் இதுக்கு தொடர்ந்து இருந்து வரைக்கும் வளமையாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கிட்டத்தட்ட பொதுசன ஐக்கிய முன்னணியாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போ ஐக்கிய சுதந்திர முன்னணி இந்த ஆட்சி கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷமாக இருந்து வருகிறது. அப்போ படிப்படியாக வீழ்ச்சி அடைகிற இது வரக்கூடிய சாத்தியம் இருக்கு. முன்னர் 2005 ராஜபக்சே அரசாங்கம் வரைக்கும் யுத்தம் இருந்தது. 2009 யுத்த வெற்றியதில் அறுதி பெரும்பான் வெற்றி கிடைத்தது. இப்போது மக்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் தான் முக்கியமான இடம்.
இந்த பொருளாதார காரணிகளின் காரணமாக இந்த இலங்கையில் நடந்த இறுதி போர் அது ஏற்படுத்திய ஆளுங்கட்சிக்கு சாதகமான மனநிலை என்பது கிட்டத்தட்ட இன்றைய தேர்தலில் பெரிய அளவுக்கு அந்த கட்சிக்கு
வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்ல வேண்டும்.
அதே சமயத்தில் அதற்கு சமாந்தரமாக பிரதான எதிர்கட்சியாக பார்க்கப்படும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சிக்கான வாக்குகளினுடைய எழுச்சி அதுக்கு சமாந்தரமாக இல்லாமல் இவர் வந்து சரத் பொன்சேகாவுடைய கட்சிக்கும் JVPக்கும் அந்த வாக்குகள் அதிகம் போவதற்கு என்ன காரணம்?
சரத் JVP மக்களின் அதாவது சாமானிய மக்களின் பிரச்சனைகளை JVPயும் பொன்சேகா பார்ட்டியும் தேர்தல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தீவிரமாக முன்னெடுத்திருந்தன. ஐக்கிய கட்சியை விட ஐக்கிய தேசிய பிரதான எதிர்கட்சியா ஐக்கிய கட்சி இருந்ததை விட மக்கள் மத்தியில இந்த மக்களின் அன்றாட அதாவது சாதாரண மக்களின் அதாவது வறுமை கோட்டங்கள் வாழ்கின்ற மக்களின் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்திய கட்சியாக JVPயும் சர்பஞ்சான் கட்சியும் காணப்பட்டன. அது அதனால ஏற்பட்ட மாற்றமாக இருக்கலாம்.
இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகளுக்கு என்ன மாதிரியான சமிக்ஞைகளை படிப்பினைகளை கொடுத்திருப்பதாக நீங்க பாக்குறீங்க?
இந்த முறை இதை தேர்தலில் இது பண்ணிக்க தமிழ் கட்சிகள் இப்போ கொழும்பில் மனோகரசன் தலைமையில் மேல் மாகாணத்தில் தலைமையில் போட்டி போட்டன. தமிழ் கட்சிகள் யூஎன்பியிலிருந்து நம்மளை பிரிந்து தனியாக போட்டியிட்டார்கள். அதே போன்று மத்திய அரசாங்கத்தில் கூட்டணியில் உள்ள அகில இலங்கை காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கிற தனியாக கேட்டன. அவையோட வாக்கு இதுகள் இப்போ அரசாங்கத்திலிருந்த அரசாங்கத்துக்கும் பிரதான எதிர்கட்சியான காலாகாலமாக மேல் மாகாணத்தில் மற்றது தென் மாகாணங்களில் முஸ்லீம் மக்கள் பெரும்பாலும் ஐக்கிய கட்சிக்கு தான் வாக்களித்து வருவது வழமை. பெரும்பாலான மக்கள் இந்த முறை அந்த வாக்குகள் இவைக்கு கிடைத்திருக்கு போயிருக்கிறது. நம்ம யூஎன்பிக்கும் பழமையான முஸ்லீம் மக்கள் இந்த வாக்குகள் கிடைச்சிருக்குது. அரசாங்கத்தில் இருந்த வாக்குகள்லாம் பிரிஞ்சு போய் இவைக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆசனம் கிடைச்சிருக்கு. இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் 6 இதாக கிடைத்திருக்குது. மேல் மாகாணத்தை பொறுத்தவரை தென் மாகாணத்தில் இல்லை, 2 கட்சிகளுக்கும் இல்லை, கிடைக்கவில்லை.
இந்த தடவை வந்து தேர்தலில் தமிழ் வாக்காளர்களும் முஸ்லீம் வாக்காளர்களும் அவ்வளவு ஆர்வமாக வந்து வாக்களிக்கவில்லை அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது, அது உண்மையா?
உண்மை. தமிழ் வாக்காளர்களை பொறுத்தவரையில் இப்போ வெள்ளவத்தை தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற பகுதிகளில் வாக்களிப்பு வீதம் குறைவாக இருந்தது. வாக்களிக்க போன வாக்குச்சாவடிகள் சில வாக்குச்சாவடிகள் வறுமையாகவே காட்சியளித்தன என்று சொல்லி எங்களோட நிருபர்கள் சொன்னார்கள். அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் குறைவாகத்தான் இருந்து வருகிறது. ஆர்வம் காட்டுவதில்லை. இப்போ வடகிழக்கிலேயோ இல்லை நாட்டின் ஏனைய பகுதிகளில் போன்று கொழும்பில் தலைநகரத்தில் தமிழ் மக்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டுவதில்லை. அதுவும் குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்த தமிழர்கள் கொழும்பில் சேர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டுவதில்லை.
இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி ஆளும் தரப்பில் என்ன மாதிரி கருத்துகள் நிலவுகின்றன?
ஆளுங்கட்சி தரப்பில் திருப்தியாகத்தான் மக்கள் தங்களோட நிற்கணும்னு சொல்லி கூறுகிறார்கள். தங்களுக்கு மக்கள் தங்களை இது பண்ண இல்லை, கைவிடவில்லை என்ற துணியிலான் கருத்து கூறுகினோம். தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பின்னடை வேண்டு சொல்ல இல்லை, தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் சொல்லுகினோம். அது என்றால் 2 மகன் செயலும் அறுதி பெருமான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை பலம் கிடைத்திருக்கிறது. மற்ற கட்சிகளில் கூட்டணி கட்சிகளில் கூட சார்ந்திருக்க வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது.
தினக்குரல் நாளிதழின் செய்தி ஆசிரியர் KRP ஹரன் அவர்கள். இலங்கை நேயர்களே, இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை BBC தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்றிருந்த பயணிகளின் உறவுக்காரர்கள் சிலர் சீனாவிலிருந்து மலேசியா வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் என்கிற தகவலை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது பற்றிய கோலாலம்பூரிலிருந்து BBCயின் லூசி வில்லியம்ஸ் வழங்கும் விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத். உடன் பங்கேற்பு குமார் ராமலிங்கம்.
மெய்க்காவலர்கள் சூழ்ந்து நிற்க சீனாவிலிருந்து கோலாலம்பூர் வந்திருந்த விமானப் பயணிகளின் உறவுக்காரர்கள் மலேசிய அரசாங்கத்துக்கான தங்களது கோரிக்கைகளை கோஷமாக எழுப்பினர். ஆதாரம் வேண்டுமென்று குரல் எழுப்பினார்கள் அவர்கள். எங்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டுமென்றும் எங்களுடைய உறவுக்காரர்கள் வேண்டுமென்றும் அவர்கள் கோஷமிட்டனர். மலேசிய அதிகாரிகளிடமிருந்து பதில்களை பெறுவதற்காக தாங்கள் இங்கு வந்திருப்பதாக அந்த உறவுக்காரர்களில் ஒருவரான ஜாங் ஹுய் தெரிவித்தார். தகவல்களை சீக்கிரமாக வெளியிட வேண்டுமென்று அதிகாரிகளிடம் தாங்கள் கோரியிருப்பதாகவும் இதுவரையில் விவரங்களை சரியாக வெளியிடாமல் இருந்தமைக்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
தகவல்களை
தங்களிடம் இருக்கின்ற தரவுகளை எல்லாம் மலேசிய தரப்பினர் உடனடியாகவும் முழுமையாகவும் எங்களிடம் தெரிவித்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும். கடந்த வாரங்களில் விஷயங்களை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்ததற்காக மலேசிய அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இல்லாமலேயே எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று மலேசிய அரசு சொல்லியிருந்தது. அதற்காகவும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
இந்த விமானத்தை தேடி வரும் குழுக்கள் பயணிகளின் குடும்பத்தாரை சந்திக்க வேண்டும் என்றும் ஜியாங் ஹுயி கேட்டுக்கொண்டார். அதை செய்ய அந்த நிறுவனத்தார் எதற்காக தயங்குகிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். சீனாவிலிருந்து தற்போது மலேசியா வந்திருக்கின்ற இந்த உறவுக்காரர்களை பத்திரிகையாளர்கள் சுலபமாக அணுக முடியாத மடிக்கு நீலச்சீருடை அணிந்த தன்னார்வலர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கியிருந்த விடுதியைச் சுற்றியும் பாதுகாப்பு அதிகாரிகள் காணப்பட்டிருந்தனர். இதனிடையே இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் விமானம் தேடப்படும் இடத்தில் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. 10 விமானங்களும் 8 கப்பல்களும் தற்போது தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. தேடுதலில் ஈடுபட்டிருக்கின்ற ஆஸ்திரேலிய கப்பல் ஒன்றில் காணாமல் போன விமானத்தின் பதிவு கருவியான பிளாக் பாக்ஸை கண்டுபிடிப்பதற்கான ராடார் கருவி ஒன்று இருக்கிறது. கடல் மட்டத்துக்கு கீழே 6 கிலோமீட்டர்கள் ஆழத்திலிருந்து சமிக்கை வந்தாலும் கூட கப்பலில் இருக்கின்ற இந்த ராடார் கருவி அடையாளம் கண்டுவிடுமாம். தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற கப்பலுக்கு இந்த ராடார் கருவிகளை வழங்கியிருக்கின்ற அமெரிக்க கடற்படையின் கடல்சார் பொறியியல் பிரிவின் இயக்குநரான கேப்டன் மார்க் மேத்யூஸ் விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் பதிவு கருவியிலிருந்து ஏதேனும் சமிக்கை வருமானால் ஆதாரங்கள் படம் பிடிக்கப்படும் என்று தெரிவித்தார்.
So the first device we're installing is a towed pinger locator. The second device we're installing is an autonomous underwater vehicle. Once we get a detection from this pinger, we would
towed pinger locator என்று சொல்லப்படுகின்ற பிளாக் பாக்ஸ் சமிஞ்சையை அடையாளம் காணும் கருவியை கப்பலிற்கு அடியில் நாங்கள் கட்டிவிட்டிருக்கின்றோம். தண்ணீருக்கடியில் தானாக இயங்கக்கூடிய வாகனம் ஒன்றையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். சமிஞ்சை வரும்போது இந்த வாகனத்தை உள்ளுக்குள் அனுப்பினால் அது தானாக அந்த இடத்துக்கு சென்று சிதிலங்கள் கிடைக்கும் இடத்தை பதிவு செய்யும். இதில் கேமராவை பொருத்தி அனுப்பினால் கடல் மடியில் இருக்கும் பொருட்களை படம் எடுத்து கொண்டு வந்துவிடும்.
ஆனாலும் கூட மிகப்பெரிய ஒரு கடல் பரப்பை தேட வேண்டியிருக்கிறது. அதே நேரம் பிளாக் பாக்ஸை கண்டுபிடிப்பதற்கு இருக்கின்ற காலக்கெடுவும் மிக குறைவாக இருக்கிறது. காரணம், இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பிளாக் பாக்ஸின் பேட்டரிகள் தீர்ந்துவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
பிபிசியின் லூசி வில்லியம்ஸின் பெட்டகத்தை விவரங்களை தமிழில் தந்தவர் சாதாத், உடன் பங்கேற்றவர் குமார் ராமலிங்கம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை வளர்ந்த வரலாறு குறித்த தொடர் முதல் பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
அழகான சிதையோடு வந்தானையா.
இப்படி வருகிறீரா?
வரமாட்டேன். பரிசை வாங்கிக் கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? அண்ணா போடு.
இப்படி வா.
வந்தேன். என்னையா பிரச்சனை?
இப்பாட்டை இயற்றியது நீர்தானே?
சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா?
தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும்.
தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும்.
இப்பாட்டு உம்முடையதுதானே?
என்னுடையதான். என்னுடையதான் ஐயா.
அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே.
ஓங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது. இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார்.
உமது பாட்டில் பிழை இருக்கிறது.
இருந்தாலும் என்ன, எதற்கு சொல்கிறேன், பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். இதுக்கு தான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுறோம் நம்பி ஒரு காரியத்தில் இறங்காதேன்னு உட்கார்ந்து அல்லாடுறேன். வருகிறேன்.
பரிசு வேண்டாமா?
வேண்டாம். என்ன பெரிய பரிசு? ஒன்று நிச்சயம் ஐயா.
என்ன?
பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள்.
கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டுல வந்துட முடியுமா? வெளியூர்ல இருந்து பெரிய பெரிய தலைவரை குடிஞ்சு நீங்க பாட்டை புறப்பட்டீங்க. ஒரு வார்த்தை பேசப்படாதான் கெஞ்சினாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு.
ரொம்ப கூட்டமா
அட்டே அப்பா, எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது.
அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலதான் போட்டாங்களா?
என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்திருக்க முடியாது.
ஏன் ஓரமா நின்னீங்களா?
ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற, பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்க.
அந்த பூமாலெல்லாம் எங்க?
ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும். எவ்வளவு போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு.
ஆமா, உங்களை யார் புகழ்ச்சியா பேசலையா?
ஏன் பேசல? நல்லா இருக்குது. இந்த ஊர் சேர்மன் திடீர்னு எழுந்தாரு, இவர் கலை பொக்கிஷான்னாரு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவர் எழுந்தாரு, பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு.
அப்புறம் நீங்க பேசுனீங்களா?
பின்ன பேசாம விடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? டூ அவர்ஸ் பேசிருக்கேன், டூ அவர்ஸ். ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளர் நாட்டு முதுகு எலும்புன்னு
தமிழ் திரை உலகிலும் ரசிகர்களின் நெஞ்சங்களிலும் நீங்காத இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் இவை. எத்தனை முறை கேட்டாலும் பார்த்தாலும் அழுக்காத காட்சிகள், வசனங்கள் இவை. காமெடி அதாவது நகைச்சுவை திரைப்படங்களின் வரலாறு சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்ட போதே தொடங்கிவிட்டது என்று கூறலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் சலனப்படத்தை கண்டுபிடித்த உடனேயே பரிசோதனை முயற்சியாக தயாரிக்கப்பட்ட குறும்படம் ஒரு காமெடி படம்தான். அதன் பெயர் ஸ்னீஸ், தும்மல் என்பது. ஐந்தே வினாடிகள் ஓடிய நகைச்சுவை காட்சி இது. ஆரம்பகாலத்து திரைப்படங்கள் மௌனப்படங்கள் என்பதால் வசனம் எதுவுமின்றி நடிகர்கள் உடலை வடைத்து நெளித்து கோணங்கி சேட்டைகள் மூலம் சிரிக்க வைத்தார்கள். சார்லி சாப்ளின் நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் வசனம் எதுவுமின்றி வெறும் பின்னணி இசையுடன் மட்டுமே இருந்தன. தொழில்நுட்பம் வளர வளர, அதாவது திரைப்படங்கள் பேசத் தொடங்கிய பின்னர் நகைச்சுவை இன்றியமையாத அங்கமாகிவிட்டது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை நகைச்சுவைக்கு என்று தனியான ஒரு இடம் உண்டு. தமிழ் திரைப்படங்களின் நகைச்சுவை தான் மற்ற இந்திய மொழி படங்களின் நகைச்சுவை விட தரத்தில் உயர்ந்தது என்கிறார் திரைத்துறை பற்றி கற்பிக்கும் ஆராய்ச்சியாளர் அரந்தை மணியன்.
முதல் தமிழ் படம் காளிதாஸ் 1931 வெளிவந்தது. இன்று வரை 5,300 அதிகமான தமிழ் படங்கள், நேரடி தமிழ் படங்கள் வெளியாகியுள்ளன. ஒரு குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்னவென்றால், இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழி படங்களிலும் நகைச்சுவை காட்சிகள் இருக்கின்றன என்றாலும் கூட தமிழ் திரைப்பட உலகில் நகைச்சுவை ஒரு உயர்ந்த இடத்தில்தான் இருந்து வருகிறது என்று சொல்லலாம். ஒரு தரமான நகைச்சுவை தந்த நகைச்சுவை நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். 1935 நகைச்சுவை காட்சிகள், வசனங்கள் எல்லாம் தமிழ் படங்களில் இடம்பெற தொடங்கிவிட்டன.
ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களை பின்பற்றியே தமிழ் திரைப்படங்கள் அமைந்திருந்தன. நாடகங்களிலும் தெருக்கூத்துகளிலும் சிரிக்க வைக்கும் விதூஷகன் அல்லது விகடகவிக்கு தனி இடம் இருந்தது. மிகவும் சோகமான கனமான காட்சிக்கு பின்னர் ஒரு மாற்றம் தருவதற்காக நகைச்சுவை காட்சிகளை இடையே அமைத்தார்கள். இதை காமிக் ரிலீஃப் என்று கூறுவார்கள். ஷேக்ஸ்பியர் கூட தன் நாடகங்களில் இந்த உத்தியை கையாண்டிருக்கிறார். சில சமயம் நாடகங்களில் அரங்க காட்சி அமைப்புகளில் மாற்றம் செய்ய அவகாசம் தேவைப்படும். அப்பொழுதெல்லாம் மேடையின் பின்புலத்தில் அரங்க நிர்மாணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன்பகுதியில் ஒரு படுதாவை இறக்கிவிட்டு நடிகர்கள் மக்களை சிரிக்க வைக்க முயன்று கொண்டிருப்பார்கள். இதை பின்பற்றி திரைப்படங்களிலும் சோகமான காட்சிக்கு பின் நகைச்சுவை காட்சிகள் அமைக்கப்பட்டன. கதைக்கு தொடர்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட நகைச்சுவை காட்சிகளுக்கு வரவேற்பு இருந்தது. அந்த கால படங்களில் கதை அம்சம் முதலிடம் வகித்தது, அதன் பின் பாடல்கள், அதற்கு பின் தான் நகைச்சுவை. ஆரம்ப காலத்தில் சார்லி சாப்ளின், லாரல் ஹார்டி நடித்த காட்சிகளைப் போல அசட்டுத்தனமான, அதாவது ஸ்லாப்ஸ்டிப் காமெடியாகவே காட்சிகள் அமைக்கப்பட்டன. சிரிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருந்தது. அந்த நிலையை மாற்றுவதற்காகவே ஒரு நாகரிக கோமாளி வந்தான். என் எஸ் கிருஷ்ணனை தமிழ் திரையுலகின் நகைச்சுவை பிதாமகர் என்றே அழைக்க வேண்டும். என் எஸ் கிருஷ்ணனுக்கு பின் தமிழ் திரையில் நகைச்சுவை விரைந்து வளர்ந்தது. சோகமான காட்சிகளில் கண்ணீரை வரவழைக்கும் வகையில் நடிப்பதை விட சிரிக்க வைக்கும்படி நடிப்பது, அதாவது நகைச்சுவை நடிப்பு, மிகவும் கடினமானது என்பார்கள். எத்தனை வகையிலான நகைச்சுவை நடிகர்கள் எப்படியெல்லாம் நம்மை சிரிக்க வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சிரிக்க வைத்து பகுத்தறிவு பேசிய கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன்,
தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்றிலே. அன்புடனே போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பாப்பா திருவத்தொண்டிலே.
குதித்து வளைந்து அங்க சேட்டைகள் மூலம் சிரிக்க வைத்த சந்திரபாபு,
எல்லாம் உனக்காக இந்த மூடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
உடல் சேட்டைகள் எதுவுமின்றி உரையாடல் ஏற்றத்தாழ்வுகள் மூலம் சிரிக்க வைத்த டனால் தங்கவேலு,
நாளைக்கு கனவுல வந்தார்னா என்ன எழுப்பிடு, எங்க அப்பா பாத்துக்கிறேன், எங்க அப்பா சீக்கிரமா வந்து தந்தை கழி தீரடா.
வெகுளித்தனமான பேச்சாலும் முட்டை கண்களை உருட்டியும் சிரிக்க வைத்த டி ஆர் ராமச்சந்திரன்,
ஓ அத்தையும் காணும் காளி, நம்ம நம்பர் 39 51,
வில்லனானாலும் சிரிக்க வைக்க முடியுமா? முடியும் என்று காட்டிய எம் ஆர் ராதா,
நல்லானா
எரியுற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டே இருங்க,
குப்பை தாய்ச்சியா.
அங்க சேட்டை நடனம் வசனம் அனைத்திலும் புகுந்து விளையாடிய நாகேஷ்,
இதென்ன பேரு ஓகோடம் இல்ல சைக்கிளியே,
உனக்கா ஆரம்பிக்கல எனக்கா ஆரம்பிச்சிருக்கேன், நான் எடுக்க போற படம் ஒவ்வொன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும்.
ஆமா நீ நிஜமாவே படம் எடுக்க போறியா? பணம் வேண்டாம்
உன்ன கேட்டேன், கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன், படம் பாக்குற ஒருத்தனும் என்ன பேரு என்ன பேரு துடிக்கணும், கேள்விக்கிறோட விட்டா விட்டேன்.
அதுல நடிக்க போறது யாரு, கதை யாரு, டைரக்டர் யாரு,
இவ்வளவு பெரிய டேபிள் போட்டு உட்காந்துருக்கா மடையின எல்லாமே நான் தான்.
கிராமிய பாணியில் ஜோடியாக வந்து கலக்க செந்தில் கவுண்டமணி,
யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற, ஏன் அடிச்சீங்க, ஏன் அடிச்சனா, அவன் என்ன கேள்வி கேட்டான், ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா, ஏனே அவன் அடிச்சிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன கேட்டான், என்ன கேட்டானா, காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.
மிகையாக நடித்து தனியொரு வாணியில் சிரிக்க வைத்த தேங்காய் சீனிவாசன்,
கையெட்டு கும்பிடுறாடு, இந்த கோந்தை போட்டு இந்த தாடி அந்த மூஞ்சல ஒட்டுமே அது நல்லா ஈகுதுடா, ஏதோ எறும்பு கடிக்கிற போல இருந்து எடுத்துக்கிட்டுமா, தொலைடா தொலைடா, என்னடா அடிக்கடி மறக்கினே வரீங்க, ஏன்டா பணத்துக்கு இப்படி அலையறீங்க, அந்த அம்மா தான் என்ன நம்பி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம கூறு போட்டு நான் 3000 என்ன, உங்களுக்கு 2000 ரூபாய் எனக்கு 3000.
முட்டாள் தனமாக நடித்து உதை வாங்குவதுடன் மதுரை தமிழ் பேசி வகுவிழிக்க வந்த வடிவேலு,
வேலு இதுல வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறீங்க, பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க, அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க, போவையா கக்கிசு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு
சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் வைக்க விவேக்,
ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, இனி என்ன பண்ணலாம்
ஐயா,
என்ன பிச்சை எடுக்கலாங்கறியா, ஏய் ஏன் பிச்சை எடுக்கிற, ஏன் பிச்சை எடுக்கிற, உன் உடம்புல ஏதாவது ஊனம் இருக்குதா, வாய் ஊமி ஆயி போச்சா, கண்ணு ரெண்டு நுள்ளி ஆயி போச்சா, இல்ல காலையில கேட்காம போச்சா, ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து போற ஏரியாடா இது, காஸ்மோபோலிட்டன் சிட்டி சிங்கார சென்னைடா, இங்க வந்து பிச்சை எடுத்தீங்க, இல்ல அவமானப்படுத்துறியா, சிச்சி பப்போ,
எல்லா வித நடிப்புக்கும் ஈடு கொடுத்து நிற்க இணையற்ற மனோரமா,
வாராவதிலே நின்னுக்கிறந்து அமராவதி ஆட்டம், கைத்தடிச்சு நீ ஜகா வாங்கினே அம்பிகாபதி,
இன்னும் பல உயர்ந்த காமெடி கலைஞர்களை பற்றி இந்த தொடர் அலசி ஆராய இருக்கிறது.
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா, நாட்டுக்கு சேவை செய்ய
நாகரிக கோமாளிகள், தமிழ் திரையுலகில் நகைச்சுவை வளர்ந்த வரலாறு குறித்த தொடர், தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான பிபிசி தமிழோசையின் முன்னாள் ஆசிரியர் சம்பத்குமார் அவர்கள் தயாரித்து வழங்கும் நாகரிக கோமாளிகள் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வளர்ந்த வரலாறு குறித்த சிறப்பு பெட்டகத் தொடரின் அடுத்தடுத்த பகுதிகள் இனிவரும் வாரங்களில் ஞாயிற்றுதோறும் நீங்கள் கேட்கலாம். இந்த தொடரை கேளுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் விமர்சனங்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலிலும் அந்த நாட்டின் வேறு இடங்களிலும் அண்மையில் வரிசையாக நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் வெளிநாடுகளின் உளவுத்துறைகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஆப்கானிய அதிபர் ஹமீத் கர்சாய் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். காணாமல் போன மலேசியா ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் நடவடிக்கையில் ஞாயிற்றுக்கிழமைக்கான தேடுதல் பணி முடிவடைந்து விட்டிருக்கின்றது என்றாலும் விமானத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.